உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
வணக்கம் நண்பர்களே. பருவங்கள் என்னவோ மாறி மாறி கரெக்டா வந்துட்டு தான் இருக்குது. வெயில் காலம், குளிர்காலம், வசந்த காலம், மழைக்காலம். மனிதன் தான் இயற்கைக்கு மாறா எவ்வளவோ விஷயங்கள் பண்ணினாலும் இயற்கை வந்து அதோட வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்குது. இப்ப ஒவ்வொரு பருவத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம சருமம் வந்து மாறுபடுது. இப்போ குளிர்காலம் அப்படின்னு எடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பராமரிப்பு தேவைப்படுது. ஏன்னா குளிர்காலம் போது சாதாரண சருமம் உள்ளவங்களுக்கே வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். வறண்ட சருமம் உள்ளவங்களுக்கு கேட்கவே வேண்டாம், எப்போ பார்த்தாலும் ஒரு மாய்ஸ்சரைசரோ எண்ணெயோ போட்டுட்டே இருக்கணும். வெயில் காலம் எடுத்தா இன்னும் கொடுமை, வேர்த்து விறுவிறுத்து தலையில எண்ணெய் வச்சிட்டோன்னு வைங்க, இந்த வியர்வையும் எண்ணெயும் சேர்ந்து பொடுகா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அக்கி, அம்மை, அந்த மாதிரி வியர்குரு, இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்குது. அதாவது காலங்களுக்கு ஏற்ப நமக்கு வரக்கூடிய நோய்களும் வந்து மாறுபடுது. வெயில் காலத்துக்கு எந்த மாதிரியான சரும பராமரிப்பை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுறதுக்காக இயற்கை மருத்துவர் அருணா அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட சரும பராமரிப்பு பத்தி கேட்கலாம். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம். ஆழ்பாதி அழகு மீதி இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது சமுதாயத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்குது. எப்படி அப்படின்னா, எதுவாக இருந்தோமோ அதுவாக செயல்படும் போது தான் அதனுடைய ஆற்றலும் அழகுணர்ச்சியும் நமக்கு மேலிடும். இதில் நம்ம பராமரிப்புங்கிறதா மெயின். நீங்கள் கேட்ட மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னே சித்தர்கள் சொல்கிறாங்க. இதை நாங்கள் போற்றி வளர்த்ததுனால எல்லா ஆற்றலும் இந்த உலகத்தில் கிடைக்க பெற்று மிகவும் ஒரு பயனடைந்த வாழ்க்கையை பெற்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க திருமூலர் முதல் அனைத்து சித்தர்களும். அதில் தான் நாமளும் வந்து நம்ம உடம்பை வந்து கோயிலாக போற்றி பாதுகாக்கும் போதே நம்மளுடைய ஆற்றல் வெளிப்படும். அது கடவுள் வெளிப்பாடுன்னு சொல்லி, ஏன்னா கடவுள்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிந்தனைகளால் கடந்து கடந்து உள்நோக்கி சிந்தனைகளாக செலுத்தி நாம் அழகுற ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே சிந்தித்து செயல்படும் போது அங்கே ஆரோக்கியம் வெளிப்படுது. இதில் சரும பராமரிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உடலும் அதாவது வெளி உடல், உள் உடல், புற உடல், உள் உடல் ரெண்டுமே வந்து பராமரிக்கப்பட வேண்டியது, பாதுகாக்கப்பட வேண்டியது. இதில் உள் உடலுக்கு அது இன்டேக்ஸ்னு சொல்கிறோம், உடம்புக்குள்ளே நாம் செலுத்தக்கூடிய பொருட்களை வந்து நல்ல விதமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, வேனிற் காலம்னாலே நமக்கு தெரியும் ஹீட்டு, சூடு அதிகமாகுது, உள் சூடு அதாவது உடம்பு சூடு, இதெல்லாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு. அது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பூ போன்றவர்கள் கர்ப்பப்பையில் கூட வந்து சூடு இருக்கும். இதனால அவங்களுக்கு வெள்ளைப்படுதல், இதை வந்து தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி, இதெல்லாம் இருக்கும்போது வேலை பார்க்கும்போது கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு மல்டி ஃபேசட்டர்ஸ்னு சொல்லுவாங்க பெண்களை. ஏன்னா வீட்டையும் பார்க்கணும், வெளியவும் பார்க்கணும், சமுதாயத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சொந்த பந்தங்களுடைய விசேஷங்களுக்கும் போகணும். இப்படியெல்லாம் போகும்போது எனக்கு வயிறு வலி தலைவலியோடு போக முடியலையேன்னு சொல்லி ஏக்கமாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும்போது நல்லா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமாங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தானாலே நமக்கு அந்த நாள் பூரா பல சொர்க்கங்கள் வந்து மீண்டு வரும். இதில் உள்ளே சாப்பிட்றதுக்குன்னு எடுத்துட்டாலே காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி டீ அப்படிங்கிறத மேக்ஸிமம் குடிக்காம நல்ல தண்ணீர், சாதாரண தண்ணீர், உங்களுக்கு வீட்டில் எந்த மாதிரி தண்ணீர் கிடைக்குதோ அதை சுட வைக்காம அப்படியே வந்து 1.5 டம்ளர் கண்டிப்பாக நீங்கள் குடிச்சிங்கன்னா உள் சூடு வந்து குறைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கப்புறம் வந்து ஒரு 20 முதல் 40 நிமிடம் கழித்து, அதாவது கொதி நீர், தேன் டீ சொல்கிறல்ல அது மாதிரி இல்லாமல் சீரகம் அல்லது செம்பருத்தி இந்த மாதிரி போட்டு கொதிக்க வச்ச நீர் கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டோன்னா அந்த வயிறு சூடோட சீத்து கழிவுகள் எல்லாம் நீக்கம் பெறும். இந்த உடல் கழிவுகள் நீங்காம இருக்கும்போது தான் பல வகையான வியாதிகள் வருது. வெயில் காலம் அப்படின்னு வேநீர் காலம்னாலே வந்து உங்களுக்கு சருமம் பாதிக்காம இருக்கணும்னாலே உடல் சுத்தம், குடல் சுத்தம்னு சொல்லுவாங்க. குடல் சுத்தம், உடல் சுத்தமா மாறும்போது தான் வந்து சருமம் மெலிரும். சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு வயிற்று வலி, உடல் அரிப்பு நாலு நாளா. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவன் என்ன சேராத எதுவுமே சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஆனால் வந்து இந்த சிக்கன் அப்படின்னு ஃப்ரீஸ் பண்ண சிக்கனை அந்த கோழி ஐட்டம்ல வந்து சாப்பிட்றாங்க இல்லையா, அது அவங்களுக்கு வந்து குடல்னால சில நேரம் வந்து ஒத்துக்கொள்ளாத பொருளாக மாறி போய் அது டாய்லெட் வேற போகாமல் வந்து அரிக்க ஆரம்பிச்சு உடல் முழுசும் அந்த நச்சுத்தன்மை வந்து பரவி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இச்சிங்க இருக்கும்போது ஒரு சரும பராமரிப்பும் பாதுகாப்புமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல உணவாக வந்து சாப்பிட்றதுக்கு அதிக நார்ச்சத்து உள்ளதாகவும் இயற்கை உணவாகவும் அடிக்கடி சேர்த்துக்கிட்டாலே நல்லது. பல பேர் வந்து வேலை விஷயமா வந்து ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னாலும் இல்லை ஏதோ அவசர காரியத்தினாலையும் இந்த மாதிரி காஃபி டீ போன்ற பொருட்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடே சாப்பிடாம. இது வந்து எப்படி அவங்க தாங்குறாங்க அப்படின்னு பார்க்கறது அதிசயமா தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அல்சரைட்டிஸ் அண்டு பைல்ஸ் இந்த மாதிரி தொல்லைகளுக்கு ஆளாகிறாங்க. இதுவும் நாங்கள் பார்க்குறோம். அதோட வந்து இதை விட பெரிய வியாதிகள்லையும் ஆட்படுறாங்க. ஸோ இது மாதிரி உடல் சுத்தப்படுத்துறது அப்படிங்கிறது இயற்கை பொருட்கள் தான், அதை அதிகமாக சேர்த்துறோம் அப்படின்னாலே நல்ல விஷயமா இருக்கும். பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இளநீ கிடைக்கும், தர்பூசணி பழம் கிடைக்கும், வெள்ளரிக்காய் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கிட்டாலே சருமம் வந்து பாதுகாப்பாக இருக்கும், உடல் உள்உறுப்புகளும் பாதுகாப்பாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் சிறுநீரக பிரச்சனைகள் கூட வேனிற்காலத்தில் அதிகமாக வருது. ஆனால் இயற்கை வந்து ஒரு வரப்பிரசாதமாக தான் வந்து கொடையாக தான் இந்த உலகத்தையே நமக்கு கொடுத்துருக்கு. இதில் தர்பூசணி போன்ற பழங்களை சாப்பிடும்போது கொட்டை நீக்காமல் அப்படியே சாப்பிட்டோம்னா கிட்னியில் இருக்கிற ஸ்டோனை கூட உடச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும் அதோடைய விதைகள். அதனால கண்டிப்பாக விதையோட சேர்த்து தர்பூசணி சாப்பிட்றது நல்லது. மேலும் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்தும் போதும் நல்ல முகத்வாரங்கள் தோல் துவாரங்கள்லாம் ஓப்பன் ஆகி அங்கே இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே போயிடுது. அதனால இப்போ எப்படி இதை பராமரிக்கிறது, வெளியே எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மட்டும் சோப்பு ஏதாவது உங்களுக்கு லிக்யூடு இருந்ததுன்னா அதை போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, நடுவில் மூன்று மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெறும் தண்ணீரால் முகத்தை வந்து அலம்பி விட்டுட்டோம்னா அந்த வேர்வைகள் வந்து தங்காது, படிமானங்களாக தங்காது, ஆயில் ஸ்கின்னாக மாறாது. மேலும் அந்த அழுக்குகள் தேக்கம் இல்லாததுனால உங்களுக்கு முகம் வந்து பொலிவாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் பண்ணுறது அவசியமானது. ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு மூன்று முறை வெறும் நீரால் முகத்தை கழுவணும். மேலும் கை கால்களையும் வந்து மேக்ஸிமம் வந்து கழுவிட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்கும். கை கால்களை கழுவும் போது அக்கு பிரஷர் நமக்கு நடக்கிறதுனால ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது. அதற்கப்புறம் உணவு நம்ம சாப்பிடும் போது வைரஸ் கிருமிகள் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். பாதத்தின் வழியாகவும் வைரஸ் உள்ளே போகிறது இருக்குது. ஆனால் வந்து கால் கழுவிட்டு அப்புறம் சாப்பிடும் போது அந்த ஈரப்பதம் நம்ம கால்களில் இருந்துகிட்டு இருந்தது அப்படிங்கும்போது அந்த பித்த வெடிப்புகள் வராமல் வைரஸ் உள்ளே போகாமல் நல்லதாக பாதுகாக்குது. இந்த மாதிரி பல பாதுகாப்பு முறைகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டாலே சருமம் வந்து பாதுகாப்பாகவும் பொலிவாகவும் இருக்கு. அம்மை நோய் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட வர்றதில்ல. நல்ல குடலை வந்து கூலிங்கா வச்சுக்கணும். குடலை கூலிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கும்போது இந்த சிக்கன் எல்லாம் அதிகமாக சாப்பிடாமல் இருந்தாலே போதும். இந்த தர்பூசணி இளநி போன்ற காய்கறிகளை அடிக்கடி சாப்பிடும் போது, வெண்டைக்காய் கத்திரிக்காய் போன்ற காய்கறிகளை அதிகமாக சாப்பிடும்போது ஈரப்பதம் வந்து உடம்புக்குள்ள தங்கி இருக்கும், அமை நோய் கூட இதனால வராது, நல்ல விஷயமா இருக்கும். சந்தனம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு துளி சந்தனம் கிடைக்கும், அதே நம்ம வந்து கைகளில் வந்து பூசிக்கிறோம், அது வெறும் அக்கு பிரஷர், நமக்கு மண்டை சூடாகாமல் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் கைகளில் பூசும் போது, இதனால வந்து தலைவலி வராது. ஒரு துளி சந்தனத்தை வந்து டம்ளர் தண்ணீர்ல நைட்டு போட்டு வச்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே நம்ம ஆர்டினரி வாட்டர் தண்ணீர் குடித்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை குடிச்சுக்கலாம். இல்ல நீங்க வந்து காலையில் நேரம் வந்து பூஜை பண்றீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு துளி சந்தனம் அல்லது மஞ்சத்தூள் இல்ல வில்வ இலை இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு அட்லீஸ்ட் ஏலக்காய் துணுண்டு மாற்றி மாற்றி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று போட்டு வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணி முடிச்ச உடனே ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம குடிச்சுக்கலாம். நம்ம வீடுகளில் தெளிச்சும் விடலாம், அந்த வார்ம்த்னஸ் வந்து வீட்டுக்கும் நல்லா இருக்கும். சந்தனம் உரைகளில் உரைத்து பயன்படுத்துறதுங்கிறது நல்ல தூய்மையான பொருளாக நமக்கு கிடைக்குது. மற்றபடி எது ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கும் போது எது கிடைக்குதோ அதை வைத்து யூஸ் பண்ணலாம். தேன் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமருந்தாக நமக்கு வேலை செய்யுது, ஆன்டி வைரலோட உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வேலை செய்யுது. இதனால் நம்ம குடல இருக்கிற பாக்டீரியாவும் வைரஸும் இம்மிடியட்டா வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். பிறந்த குழந்தைக்கு கூட வந்து நம்ம தேனை வைக்கும் போது இந்த மாதிரி நானோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து நல்லா கரெக்டா உற்பத்தி ஆகி கரெக்டா இருக்கும். சோ அதனால வந்து உங்களுக்கு தேன் போன்றவற்றை வந்து ஒரு 2-3 சொட்டு தேனை ஒரு டம்ளர் தண்ணியில விட்டு நம்ம பூஜைக்கு வச்சுட்டு அதை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் குடிக்கலாம். அல்லது டைரக்டா ஒரு நாளைக்கு 15 கிராம் தேன் வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கும் போது உடல்ல வந்து வேர்க்குரு வராது, அதோட வெள்ளைப்படுதல் வரவே வராது. மேலும் இதை வந்து சர்க்கரைக்கு பதிலாக மட்டுமே ஒரு 15 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுலேயும் குளுக்கோஸ் இருக்குது, சர்க்கரையிலையும் குளுக்கோஸ் இருக்குது. அதிகமாக எல்லாத்தையும் எடுத்துக்கும் போது நமக்கு சர்க்கரை வியாதியில் கொண்டு போய் விட்டுறாமல் பார்த்துக்கணும்னா அளவோடு ஒரு நாளைக்கு 15 கிராம் தேன் மட்டும் எடுத்துக்கிறது வேறு சர்க்கரை பொருட்கள் எடுக்காத வரைக்கும் நல்லதாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து தாகம் தீர்றதுக்கு வேநீர் காலத்தில் அவசியமான பொருட்கள் எது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோட அவசியமான பொருட்களை விட என்ன சொல்றது, அட்ராக்ஷனான பொருட்கள் சிலது இருக்கு. கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண பொருட்கள், குளிர்பானங்கள் போன்றவற்றை வந்து கண்ணில் பார்த்த உடனே நம்ம வந்து வாங்கிட்டோம். பட் சிந்திக்கணும் கொஞ்சம், நமக்கு வந்து 6th sense ஒன்று இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னா அப்பப்ப நம்ம சிந்திச்சுட்டு இது தேவையா நமக்கு, இதில் வந்து என்ன பிரச்சனைகள் வரும்ங்கிறத முதல்ல உணர வேண்டியது இருக்கு. அதை வந்து குழந்தைகளுக்கு அழகா எடுத்து சொல்லி புரிய வைக்கிற வளர்த்து ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா அந்த காலம் பாத்தீங்கன்னா வந்து உடல் மன முதிர்வு அப்படிங்கிறது பெண்கள் வந்து வயதுக்கு வர்றதுங்கிற 16 வயசுல தான் வந்தாங்க, ஒரு 50 வருஷம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க நம்ம பாட்டி தாத்தாலாம். அதாவது எனக்கு சின்ன குழந்தையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஆனா வந்து நான் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க, அதாவது மாமியார் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் இது என்னது 10 வயசுல இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 12க்குள்ள கூட்டிட்டு போய் அதுக்குள்ள நம்ம அப்பா எல்லாம் பிறந்துட்டாங்களா என்னன்னு சிந்திச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் கிடையாது. இப்ப வந்து நமக்கு வந்து சோசியல் ஜேர்னல்ல ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, 16 வயசுக்கு மேலதான் பெண்கள் அப்பப்போ படைஞ்சாங்க, அதனால அதுக்கப்புறம் போய் தான் அவங்க வந்து தன்னுடைய இனத்தை வந்து கொண்டு வந்தாங்க, அதுதான் வழக்கமா இருந்தது. ஆனா இந்த ஒரு 30 வருடங்களாக பாத்தீங்கன்னா 12 வயசுல பூப்படைஞ்சாங்க. சரி, அதுவும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கும் போது இந்த ஒரு 10 வருடங்களுக்குள்ளாக பார்க்கும்போது எல்லாமே 7 to 9 வயசுக்குள்ள பூப்படையிற பெண்களா இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த கெமிக்கல்ஸ் போன்ற பொருட்கள் எல்லாம் கூட சேர்றதுனால, இந்த குளிர்பானங்கள் இதுல எல்லாம் வந்து அதிகமா இந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கிறதுனால உடல் வளர்ச்சி வந்து கம்மி. இது வந்து மன அளவுல வந்து ஒத்துக்கொள்ளவே முடியாது பெண்களுக்கு. இது என்னமோ ஏதோ திடீர்னு இப்படி ஒரு பூ படைதுங்கிறது என்னன்னே புரியாத வயசுல பூ போன்ற பருவத்துல வந்து பூ படைதல்ங்கிறத ஒரு பெரிய உண்மைய வந்து கிரகிக்கவே முடியாது சிறுவர்களால. இது மாதிரி இருக்கும்போது இந்த குளிர்பானங்களுடைய எடுத்துக்கொள்ளும் தன்மையை வந்து நம்ம கண்டிப்பா குறைக்க வேண்டியது இருக்கு. இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்னா எலுமிச்சை சாறு போதும் நமக்கு. கொழுமிச்சை சாறு இருக்குது, மேலும் வந்து நாரத்தை சாறு, இதெல்லாம் வந்து இந்த சாறுகளை எடுத்து லெமன் ரைஸ் இந்த மாதிரி சாப்பாடுகளை கலந்து வாரத்துக்கு 3 தடவை கொடுத்துட்டோம்னா உடல்ல வந்து ஈரப்பதம் குறையாது, அதிகமான தாகம் எடுக்காது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து வெளிர் காலத்தில் சாப்பாடு கூட எலுமிச்சை சாதம், கொழுமிச்சை சாதம் இப்படி எல்லாம் கொண்டு வந்தாங்க சிஸ்டம் முன்னோர்கள். ஸோ இந்த மாதிரி சாப்பாடுகளும் தயிர் பச்சடிகளும், வெங்காயம் தயிர் பச்சடி, வெள்ளரி சேர்த்து தயிர் பச்சடி போன்றவற்றை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபேன்சி ஃபுட்டுன்னு பிரியாணி இதை போன்ற மசாலா பொருட்களை வந்து அடிக்கடி செய்யாமல் மாதம் 1 முறை 2 முறை மட்டும் கொஞ்சமாக செஞ்சு அதுக்கும் வந்து தயிர் பச்சடிகளை அதிகமாக சேர்த்துக்கும் போது நல்லது. மதிய நேரம் வந்து மோர் கண்டிப்பாக ஒரு உணவாக இருக்கிறது நல்லதாக இருக்கு. ஆள் பாதி ஆடை மீதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த மீதி உடைய வந்து எப்படி நம்ம செலெக்ஷன் பண்ணி போடுறதுன்னா மேக்ஸிமம் காட்டன். இப்போ வந்து காட்டன்ல வந்து டிசைனர்ஸ் நிறைய டிசைன் பண்ணி அழகழகான உடைய வந்து வடிவமைச்சிருக்காங்க, பார்த்த உடனே நமக்கு வாங்கணும் போல இருக்குது. இந்த உடைகளை வந்து ஸ்லீவ்லெஸ் கூட மேக்ஸிமம் போட்டுக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சமா மெகா ஸ்லீவ்ஸ் மாதிரி வச்சு போட்டுக்க வேண்டியது. இதுல பாத்தீங்கன்னா லேசான உடைகள், சரி கெட்டியான காட்டன் உடைகள் இப்படி இருக்கு. லேசான காட்டன் உடைகளை போடும்போது அதற்கான உள்ளாடைகளை வந்து சரியான வகையில பயன்படுத்த வேண்டியிருக்கும். கெட்டியான காட்டன் உடைகளை இரவு நேரங்களில் வந்து உள்ளாடைகள் எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கிறது நல்ல விஷயமா, ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வெளியே போகும்போது லூஸான உடைகளை அணிவது நல்லதா இருக்கு. மாலை நேரங்களில் வெள்ளை அதாவது வெண்மைய போன்ற லேசான வெளிர் நிறம் ரோஸ் இந்த மாதிரி உடைகளும் வயலட் கலர் உடைகளையும் அணிவது ஒரு மனதுக்கு வந்து ரொம்ப ரம்மியமா இருக்கு. மதிய வேளைகளில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரு மற்றும் சந்தன கலர் இந்த மாதிரி உடைகளை அணியலாம். காலை நேரம் மட்டும் வாரம் 1 நாளோ இல்லை மாதம் 2 நாளோ கருப்பு உடைகளை அணிஞ்சா ஒரு மாதிரி தான் இருக்கும். மற்றும் செவ்வாடைகளை அணிவது எப்படிங்கிறது வந்து உடல் ரத்த சுத்தியை வந்து விரியப்படுத்துறதுக்கு சரியான வகையில இருக்கு. இந்த செவ்வாடைகளை வந்து செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் அணிவது நல்லது, வெள்ளிக்கிழமைகளிலும் அணிவது பரவாயில்லையா இருக்கும். அதாவது உடல் நம்ம சுத்தம் பண்றோம் ரைட்டு, அதே மாதிரி உடலுக்கு மேல இருக்கக்கூடிய தலையை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறது, அதுதானே சிரசே பிரதானம்னு சொல்றோம் இல்லையா. அதுல வந்து பெயின் பொடுகு போன்றவை தங்காம இருக்கணும் அப்படின்னா நல்ல விதமா வாரம் 2 முறை முடி நமக்கு நல்ல வளர்ச்சிக்காக கூந்தல் தைலம் எல்லாம் உபயோகிக்கிறோம் தினசரி அப்படின்னாலும் அந்த தைலமும் தங்காம இருந்து அழுக்கு பொடுகுகளை தங்க விடாமல் இருக்கணும்னா வாரம் 2 முறை அதாவது 4 நாட்களுக்கு 1 முறை வந்து தாராளமாக தலைக்கு குளிக்கலாம். தலைக்கு குளிக்கும் போது இந்த அரப்பு சீவக்காய் பொடின்னு சொல்லுவாங்க இது, மற்றும் செம்பருத்தி பொடி, செம்பருத்தி பூக்களையோ இல்ல இலைகளையோ காய வைத்து நன்றாக பொடி செய்து, மற்றும் அதனோட சேர்த்து ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற தோள்களையும் ரோஜா பூக்களையும் நம்ம காய வைத்து பொடித்து வைத்து கொண்டு அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டா ரொம்ப நல்லதா இருக்கும் தலைக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பொடுகு தங்காது, நமக்கு ஆயிலி டேண்ட்ரஃப்ஸ்னு சொல்றோம், இந்த பொடுகும் எண்ணெய் பசை சருமமும் நீங்கும். இதனால உடல் அரிப்புகள் இருக்கிறது இல்ல. மேலும் வந்து பால் கூட வந்து வாரம் 1 முறை வந்து தலைக்கு கொஞ்சம் விட்டுக்கலாம். இதுல வந்து முடி வந்து கரெக்டா ஒரு மினிமனுப்பா இருக்கும், கெரோட்டின் வந்து குறையாம இருக்கும். இதுல வந்து ஜாஸ்தி விட வேண்டியது இல்ல, 1-2 ஸ்பூன் பால் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில கலந்து முடி தலைமுடி மேல கொட்டிட்டோம்னா போதும். அதோட ஷாம்பு போடலாம் அப்படின்னா வந்து கெமிக்கல்ஸ் எல்லா ஷாம்புகளையும் இருக்கு, அதனால வந்து எந்த ஷாம்பு நமக்கு இருக்கோ அது மட்டும் நம்ம வந்து வாரம் 1 முறை 1/4 ஸ்பூன் ஷாம்பு எடுத்து 2-3 ஸ்பூன் தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சி குளிக்க வேண்டியதா இருக்கு. அதோட நன்னாரி போன்ற பொருட்களை வந்து தண்ணீர்ல ஊற வச்சு அந்த தண்ணிய வந்து தலையில ஊத்திக்கும் போது உடல் சூடு குறையுது. அதோட அருகன் தைலம் சொல்லி நமக்கு பக்கத்திலே கிடைக்கக்கூடியது அருகம் புல்லையும், அதனால அது பேர் அருகன் புல்லுன்னு வச்சிருக்காங்க. அந்த அருகாம இருக்கக்கூடிய புல்லை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு அரைச்சு தேங்காய் எண்ணெயில போட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுட்டு அந்த எண்ணெயை வந்து வாரம் 1 முறை 2 முறை நம்ம 4 சொட்டு தலையில உச்சி தலையில வச்சு தேய்ச்சிட்டு உடம்புலயும் அதே மாதிரி 4 சொட்டு எடுத்து எல்லா உறுப்புகளையும் நல்லபடியா தேய்ச்சி 1-5 நிமிஷம் கழிச்சு இந்த வேர்வை திவாரங்கள்லாம் வெளியேறி ஓபன் பண்ணி வெளியேறின உடனே நம்ம எந்த ஒரு பொடியும் இல்ல சோப்பும் போட்டு உடல்ல போட்டு குளிக்கலாம். சோப்பு வந்து பிராண்ட் மாத்தாம இருக்கிறது நல்லது, அப்பதான் பருவு வராது. அதோட சோப்பு வந்து அடியில சின்னதாகும் போது அதை போட வேண்டாம் ஃபேஸ்க்கு, நல்லபடியா ஒரு பிராண்ட் மாத்தாம இருக்கிற சோப்பு வந்து நல்லதா கொடுக்கும். அதாவது அலவிரா இப்போ சோற்றுக்கற்றால செய்த சோப்பு, வேப்பம் எண்ணெயில செய்த சோப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரும பாதுகாப்புக்கு மிகவும் உகந்ததா இருக்கு. துளசி சேர்த்த நீரும் அல்லது எண்ணெய்களும் சோப்புகளும் வந்து நல்லபடியா நமக்கு உதவுது.
வேனிற்கால பராமரிப்பு பற்றிய குறிப்புகளை தந்தவர் இயற்கை மருத்துவர் சி.வி. அருணா அவர்கள்.